ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 10, அதிகரணம் 1 மற்றும் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இன்னொரு பாடல். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோ முன்னமைத்த ஏட்டின்படி என்று இரு. கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் எல்லாம் தான் வைத்து வாங்க வரலாம். இந்த உலகத்தில் சாமி எந்தெந்த சொந்தங்களை எப்போ பல சொந்தங்களை கூட்டி வைத்திருப்பார், பல பேர்களை கூட்டி வைத்திருப்பார் இல்லையா? அப்போ இந்த இப்போ ஒவ்வொருத்தரும் பல பேருக்கு இங்கே பெரும்பாலானவங்க இங்கே இருக்கவங்க வந்து 40 வயதை கடந்தவங்க, சில ஒரு சிலர் ரொம்ப கொஞ்சம் 30 வயதுக்குள்ளே இருக்கீங்க, சிலர் 60 வயதை தாண்டி இருக்கீங்க. இந்த பிரிவில் நீங்கள் எத்தனை உறவுகளை கூடியிருப்பீங்க, எத்தனை உறவுகளை பிரிந்திருப்பீங்க? கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் இந்த நேரத்தில் இன்னாரோடு இருக்கணும், இவ்வளோ வருஷம் இவங்களோட தான் இருக்க முடியும், அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து பிரிந்து போயிடும். இன்னும் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க, இந்த உலகத்துட்டு போயிடுவாங்க, இல்லை வேற எங்கேயாவது போயிடுவாங்க, நம்பிடுவோம். ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் அவன் பார்ப்போம், நம்ம கண்முன்னே பார்க்குறோம். பல பேர் நான் தான் எல்லாத்தையும் செய்வோன்னு முன்னிலையிலே நின்று ஆடாத ஆட்டம் கிடையாது, செய்யாத குற்றம் கிடையாது. இந்த ஆட்டி வைத்தல், அந்த ஆடியவங்க அப்படியே அடங்கி போய் நிற்கிறோம். ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும், ஒன்றொன்றை காட்டுவதும் காட்டி மறைப்பதும் எந்தெந்த நேரத்தில் எதாவது காட்டணும். சில பொருட்களை காட்டுவார், சில பொருட்களை காட்ட மாட்டார். சில நேரத்தில் காட்டிய பொருளை அவரே மறைத்திடுவார். காட்டுவதும் காட்டி மறைப்பது இது எல்லாம் நிகழ்கிறது எப்படி? கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று. இந்த உடல் இருக்க தத்துவங்களை வந்து கொண்டு ஒன்றுனா 40 வயது 50 வயது தானே ஒவ்வொரு நோயாக வருது, இள வயதில் செய்து எதுவுமே செய்ய முடியறதில்லை, சொந்தங்கள்லாம் பிரிஞ்சு போகிறாங்க, துன்பம் நம்மளை ஒரு பாரமாக நினைக்கிறாங்க எல்லாரும் இல்லையா? அது எல்லாமே கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று. திருக்கையிலேயே சுவாமி எழுதி வைத்திருக்கிறார் அந்த ஏட்டு. அந்த ஏட்டின்படி தான் பிரம்மா வந்து படைத்தார், அதன்படி தான் விஷ்ணு காத்துட்டு இருக்கிறார், உருத்ரன் அளிப்பார். யாரு இன்னும் இடையில புகுந்து இங்க யாரு எதுவும் ஒன்றும் பண்ணிட முடியாது. இந்த உண்மையை உணர்ந்தவங்க ஞானிகள், இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் ஞானிகள். இப்போ என்ன செய்யணும்? இயன்றளவாத அன்பர்கள் நமக்கு கண்ம அனுபவம் நிகழும் போது, அது நல்வினை பயனோ தீவினை பயனோ, ரொம்ப செல்வம் வந்தாலும் சரி, இங்கு உயர்ந்த புகழை அடைந்தாலும் சரி, இதெல்லாம் இறைவன் நமக்கு போட்ட பிச்சை, சுவாமியுடைய கருணை. துன்பம் வந்தாலும் சரி, இந்த நோய் வந்தாலும் சரி, தன் நம்மாலே நமக்கு துன்பம் வந்தாலும் சரி, மற்றவர் வாயிலாக நமக்கு ஒரு அனுபவம் துன்ப அனுபவம் வந்தாலும் சரி, எல்லாமே கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணும். ஒரு 10 சம்பவத்தில் ஒரு 2-3 சம்பவமாவது அனுபவமாச்சு, அசி சிவா அது இறைவனுடைய திருவருள் அப்படின்னு நினைக்க முயற்சி செய்ய வேண்டும். சித்தியார் பிடிக்கிற அன்பர்கள் அவசியம் அதை செய்யும், முயற்சிக்க திருவருள் கூட்டி வைக்கும். இன்னொரு பாடல் அதே சிவபோக சாரமே தான். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால், அவரவருடைய கண்மவினையின்படி ஈசன் திருவருளாலே அவரவரை கொண்டு இயற்றுறார் சுவாமி. பல பேரால் நமக்கு சில அனுபவங்கள் வரும், நாமளும் சில காரியங்களை செய்வோம், நம்ம செஞ்சா நினச்சிக்கிட்டு இருப்போம், பிறர் செய்தார் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், உண்மையிலே செய்தது சுவாமி சிவபெருமான். அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என்னெஞ்சமே. அவன் நல்லவன் எனக்கு நிறைய நல்லது போனான், இவன் கெட்டவன் எனக்கு நிறைய கெட்டது போனான். எல்லாம் சிவன் செயல் என்றியன், எல்லாமே சிவன் செயல் நினைச்சுக்கோன். இது ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை நினச்சிக்கலாம், ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை, மிக மேலான நிலை. இது அவ்வளோ எளிதில் இது வந்துடாது. பற்பல பிறவிகளில் நம்ம செய்த வழிபாட்டின் பயனாக இந்த ஞானம் கிடைக்கும், அவ்வளோ எளிதில் இது. அதனால் அன்பர்களுக்கு வரலேன்னு வருத்தப்படாதீங்க, ஐயோ நம்மளாம் அந்த நிலைமையில இல்லையே, நம்ம இன்னைக்கு இப்படி அடைவது. அந்த இச்சை இருக்கணும், அதை நோக்கிய பயணம் இருக்கணும், அதான் முக்கியம். அதை நோக்கிய பயணம் சரியகிரி யோக ஞானத்தில் செய்யக்கூடிய தவம் தான். அந்த தவம் ஒரு நாள் நமக்கு இந்த ஞானத்தில் அருளிச்சு. எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ என்றறியேன். கங்கைபதி சூடினான் தில்லையிலே தொந்தவனே நின்று நடம் ஆடினான் எங்கோ நழுவு. இது சுபோசார பாடம். எந்த இடத்துல நடத்தும், எங்கே கிடத்தும், எங்கே இருத்தும் தெரியலையே. நம்ம இந்த பிறந்திலேருந்து இங்கே வரை எத்தனை இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம். பல இடங்கள், சில இடங்கள்ல 10 வருஷம் இருப்போம், 5 வருஷம் இருப்போம், சில மாதங்கள் இருப்போம். நடந்தது, கிடந்தது, இருத்தியது இதெல்லாம் நம்முடைய விருப்பப்படி அல்ல. நம்ம நினைப்போம், நம்ம விருப்பப்பட்டு வெளிநாடு போனோம், நம்ம அங்கே இருந்தோம், நம்ம இங்கே பண்ணோம், நாம் அங்கே வீடு வாங்கணும், நம்ம நினச்சிட்டு இருப்போம். செலுத்தியது துரோதானம், துரோதானம் கூட இருந்து அதையெல்லாம் தூண்டி அனுபவிக்க செய்தது. துரோதானத்தை செலுத்தியது சிவனருள். கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின் வழி, எய்தவனை நாடியிரு எல்லாம் சிவன் செயல் என்றான். கடைசியாக ஒரு பாடல், வன்மை புரிக்காய மரப்பாவை தன்னன் அரண் கண்மமெனும் சூத்திரத்தால் கட்டிய நன்மை திண்மை ஆட்டுவது நாடாது அறிவிலாதம் செயலாய் நாட்டுதல் போல் உண்டோ நகை. இந்த அவர் குரியாசந்த சுவாமி சொல்றாரு, இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை என்ன அப்படின்னா, சுவாமி வந்து ஒரு மரப்பாவையை கயிறு கட்டி ஆட்டக்கூடிய ஒரு வித்தைக்காரன். அதுபோல நாம தான் மரப்பாவை, நமக்கு இந்த பிறவியை கொடுத்து, உடலை கொடுத்து, நம்முடைய நல்வினை தீவிரையாகிய இந்த கண்ம பலனை கயிறாக கொண்டு, அந்த கயிறு அவர்கிட்ட தான் இருக்கு, அந்த கண்ம பலனை ஊட்டிட்டு இருக்கிறார். மேலேந்து கையை திருப்பினா திரும்பும், வருணா வரும், மெட்ராஸுக்கு போனா போகும், இங்கே இருந்து இங்கே விடு இருந்தா இருக்கும், அவங்ககிட்ட சண்டை போடனா சண்டை போடும், இவங்ககிட்ட இந்த வேலையை பண்ணுனா செய்ய, என்னமோ செய்யற மாதிரி இருக்கும், நம்ம செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா செய்விப்பது எல்லாம் சிவன். இது அந்த உயிர் தான் செய்வதா நினைக்குது பாத்தீங்களா, அதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நகைச்சுவை அப்படின்னு சொல்றார் குரியான் சம்பந்த சுவாமி. ஏகனாகி இறைவனை நிற்றல்னா அது சாதாரண காரியம் அல்ல. ஏகனாகி இறைவனை நிற்றல், அது ஏகனாகி இறைவனை நின்றால்தான் இந்த இந்த பாடல் காட்டிய நெறியிலே நம்ம நிற்க முடியும். அதான் இது கூறுகிறார் இந்த பாடலுடைய, யான் செய்தேன் பிற செய்தால் என்னது யான் என்னும் இக்கோணை. இந்த நாள் நம்மளை விட்டு போகணும். நாம் ஒரு காரியத்தை செய்தால் நாம செய்தால் நினைக்க கூடாது, நமக்கு ஒரு அனுபவம் வந்தாலும் பிறர் செய்தார் நினைக்கக்கூடாது. என்ன நமக்கு சுவாமி நமக்காக கொடுத்து வைத்த இந்த பொருளை என்னதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது நம்ம அனுபவிக்கலாம், மனைவி, மக்கள், செல்வம், இந்த போகங்களை எல்லாம் அனுபவிக்கும் உரிமையை சுவாமி கொடுத்துருக்கார். ஆனால் அதை சொந்தம் கொண்டாடுற உரிமை நமக்கு கிடையாது. அதான் முக்கியம், சொந்தம் கொண்டாட முடியாது. யாருக்கு சுவாமியோட சொந்தம் இல்லை, இந்த உலகமும் இந்த உயிர்களும் அவருக்கு தான் உரிமை, உடை அவருடைய உடைமை, நம்முடைய உடைமை இல்லை. நமக்கு சில காலம் அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறாங்களாம். அப்புறம் யான் என்னும் இக்கணும், கடைசியில் நான் அப்படிங்கிற அந்த எண்ணமே, ஆன்மாங்கிற அந்த எண்ணமே நம்ம விட்டு வளரும். இந்த நாளும் ஞானத்தால், ஞானாக்னியால் தான் அதை நீக்க முடியும். அந்த ஞானாக்னி என்பது பதிஞானம். அந்த பதிஞானத்தை அடைவதற்கு 9வது சூத்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த நெறிமுறைகளை பின்பற்றினால் குரு உருளால் அது கூடி அமையும் என்று கூறுகிறார். 2வது அதிகரணம், இதுவும் அரண் பணி நெற்றலை தான் கூறுகிறது. இந்திரியம் என்னை பற்றி நின்றே என் வசத்தின் இசையாதே தன் வசத்தே என ஈர்ப்பது. இவற்றை தந்தவன் தன் ஆணை வழி நின்றிடலால் என்றும் தான் அறிந்திட்டு இவற்றினோடும் தனையுடையான் தாள்கள் வந்தனை செய்து இவற்றின் வழி அருளினால் வாட்டி வாட்டமின்றி இருந்திடவும் வரும் செயல்கள் உண்டே முந்தருடை செயல் என்று முடித்து ஒழுக வினைகள் மூலா அங்கு ஆளாகி மீளான் என்று. ஏகனாகி இறைபடி நிற்கிறது எவ்வாறு என்று சொல்லும் பொழுது எப்படி அவங்க நினைப்பாங்களாம் சிவஞானிகள். இந்திரியம் எனைப்பற்றி நின்று, இப்ப இந்திரியம் அப்படின்னா ஐம்புலன்கள், ஐம்புல வேட சூழல் நம்மளை பற்றி நிற்கிறது. அது நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நாம நினைச்சபடியெல்லாம் அந்த இந்திரிய சில நேரங்களில் செயல்படுது. என் வசத்தின் இசையாதே இல்ல தன்வசத்தே என ஈர்ப்பது. அந்த ஐம்புலனும் தான் நம்மை ஆளுகிறது, நாம் ஐம்புலன் ஆளல, ஞானிகளால் தான் ஐம்புலன் ஆள முடியும். இந்த ஐம்புலன் நம்மை ஆளுகிறது. அதனாலதான் துண்ணிய ஐம்புல வேட சுழலில் பட்டு துணைவனையும் அறியாத துயரும் தொல்லுகிறேன்னு 8வது சூத்திரத்துல சொன்னார் ஆசிரியர் பெருமான். ஈர்ப்பதனால இவற்றை தந்தவன் ஆணை வழி நின்றுடார். நான் நினைக்கிறேன் என்ன இந்த ஐம்பு இந்த ஐம்பு ஐம்புலன் போல என்ன பாடா படுத்துகிறது, என் பேச்சை கேட்கவே மாட்டேங்க, எல்லாமோ செய்யுது. அதை அந்த ஐம்புலன்களை பின்பற்றி போவதனால பல துன்பங்களை நம்ம அடையிறோம். அப்ப இந்த ஐம்புலன்கள் யாரோட ஆணையின் வழி நிற்கிறது என்று யோசித்து பார்த்தால் அது முதல்வனுடைய ஆணையின் வழியே நிற்கிறது. ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்றே சிவனருள், சிவனருள் படி நடக்கிறது. கண்ணுதுலோன் முன்னமைத்த ஏட்டின் படி அது நடக்கிறது. இப்போ நாம் என்ன செய்யணும்னா என்றும் தான் அறிந்திற்று இவற்றினோடும் தன்னையுடையான் நம்மையும் அந்த ஐம்புலன்களுக்கும் தலைவனாக எல்லாத்தையும் உடைய அந்த இறைவன். இல்ல தலைமை அப்படின்னா இறைவன் ஐம்புலன்களை சாரமாட்டான், அவன் தான் கூட்டி வைக்கிறான் இல்லையா, அவனுடைய ஆணைப்படிதான் அந்த ஐம்புலன்களும் செயல்படுது, இந்திரியங்கள் செயல்படும். அந்த தலைவன் திருவடிகளே வந்தனை செய்து இந்த ஐம்புலனுடைய வலிமையை அவனுடைய திருவருளினாலே வாட்டி, அந்த பாடத்தை நான் முதல் பாட சிந்தித்ததுதான், இப்படி ஞானேரியால் விதிப்பி நிமிர்ந்து அந்த அவனுடைய திருவருளினாலே வாட்டி வாட்டமின்றி இருந்திடவும் வரும் செயல்கள் உண்டே அப்படின்னா கலக்கம் இல்லாமல் இருப்பார்கள் அவர்கள். மேலும் அவர்களுக்கு அனுபவம் நிகழ்ந்தாலும் வரும் செயல்கள் உண்டேல் இன்னும் அடுத்து எது நடந்தாலும் முந்தனுடைய செயல் முந்தனுடைய செயல் என்று முடித்து ஒழுக எல்லாமே சிவபெருமானுடைய செயல், நம்ம செயல் எதுவுமே இல்லை என்று ஒழுக வினைகள் மூலா ஆகாமியம் ஏறாது அங்கு ஆளாகி மீளான் என்றே அங்கு ஆளாகி மீளான் ஏகனாகி இறைபடி நிற்க அந்த நிலையிலேருந்து மீளவே மாட்டான். ஒரு பெரிய துன்பம் வந்துருச்சுக்கும் போது நம்ம பணம் இல்லை வறுமை வருது, இவ்வளோ கஷ்டப்படுதாம கையில் காசு இல்லையே ஷா இறக்கமே இல்லையா, இவ்வளோ கஷ்டப்படுதோம். இந்த வெறுப்பு மேல்வினைக்கு வித்தாகும். அந்த ஆகாமியம் உருவாகிற அன்பர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்படி உருவாகுது, அப்போ தானே அதுலேருந்து நம்ம விடுபட முடியும். அந்த இந்த அதில் அழுந்தி அழுந்தி விருப்பு விருப்பு உண்டாகுது தான் மேல்வினைக்கு காரணமாகிறது. அதே போல் விருப்பம் ஒரு நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கும் போது இந்த உலகியல் சுகபோகங்களை அனுபவிக்கும் போது ஆனந்தமாக அதில் கழித்து கூத்தாடுவது, தன்னை மறந்து அழுந்தி எழுந்து விருப்பத்தோடு இருப்பது, அதுவும் மேல்வினைக்கு காரணமாகிவிடுகிறது. இப்போ அங்கேயும் நம்ம இன்ப அனுபவத்திலையும் நமக்கு ரொம்ப துவண்டு ஆடிவிடக்கூடாது, அதில் மயங்கி விடக்கூடாது. துன்ப அனுபவத்திலையும் நம்ம அதில் வெறுப்பு வந்து விடக்கூடாது. விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட அந்த நிலையை ஏக நின்றால்தான் ஆகாமியம் சேராமல் இருக்கும் என்று கூறுகிறார். இதுக்கு ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் ஒரு அருமையான ஒரு உவமையை சொல்றார், அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. உலகத்து பாடிக்காவலராயினார் பிழை செய்துள்ளாரை தம்முள்ளடக்கி தாம் ஈர்த்தவாறெல்லாம் பரதந்திரமாய் கிடப்பச் செய்வது தம்மை அவ்வாறு செய்விக்கும் அரசனது ஆணை வழி நிற்கும் அவ்வாற்றல் கொண்டன்றி பிரிதின்மையின் அதனை அறிந்து அப்பாடிக்காவலருக்கு தமக்கும் இறைவனாகிய அரசனை தலைகூடப் பெற்று அவன் கருத்தின் வழி ஒழுக வல்லராய வழி அவரை பரதந்திரம் நீங்கி அரசனருளால் பாடிகாவலரையும் தம்மானை வழி நிற்பித்துக் கொள்ள வல்ல சுதந்திரன் ஆவார். இவ்வளவு அற்புதமான ஒரு உவமையை சொல்றாரு பாருங்க. ஐம்புல வேடர்லேருந்து எப்படி நம்ம விடுபட முடியும்? ஐம்புல வேடர் வந்து ஐம்புலனால நம்ம பல துன்பங்கள் நிகழ்கிறது, இந்த ஐம்புலனை சார்ந்திருப்பதனால பல துன்பங்கள் நிகழ்கிறது. இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா அந்த ஐம்புலன் இறைவன் ஆணை வழி நிற்கிறது. இப்போ அந்த ஐம்புலனுக்கும் ஆணை பிறப்பிக்கின்றது இறைவனுடைய திருவடியை வந்தனை செய்து இந்த ஐம்புலனை நம்ம அதுக்கப்புறம் இந்த ஐம்புலன் நம்முடைய ஆணையை கேட்கக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துடும் அப்படிங்கிறார். இது எப்படின்னா ஒரு குற்றம் செய்தவன் அரசனின் ஆணையின்படி சிறைச்சேதம் செய்யப்படுறான். இப்போ சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த சிறை அதிகாரி வந்து அந்த குற்றம் செய்யறதுன்னா தினந்தோறும் காலையில் போய் 10 கல் உடைக்கணும், ஒரு 100 மரத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், இந்த வேலையாக கொடுப்பான். அவனுக்கு கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த சிறை அதிகாரி மனசாட்சி எல்லாம் பண்ணுறானே அப்படின்னா சிறை அதிகாரி அரசனுடைய ஆணையை அப்படியே நிறைவேற்றுறான். அவ்வளோதான், அவன் தினந்தோறும் 10 பாறங்கள் உடைக்கணும், 100 மரத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், இவ்வளோ வேலையை செய்யணும்னு கொடுத்துருப்பான். இந்த இப்போ இந்த சிறை அதிகாரி பிறப்பிக்கக்கூடிய ஆணை அரசன்கிட்டேந்து வருது, இவனுடைய வேலை அதை செயல்படுத்துறது தான் இல்லையா. அப்போ இந்த துன்பத்திலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா அரசனை அடைந்து அவனுடைய அன்புக்கு பாத்திரமாகி அவன் வழியிலே நின்றானே ஆனால் அவன் அந்த சிறை அதிகாரிக்கும் அதிகாரி ஆகிவிடுவான். அப்படி அதிகாரி ஆகிட்டான் அப்படின்னா அந்த சிறை அதிகாரி இவனுக்கு அடிமைப்பணி செய்ய வேண்டிய நிலைமை வந்துவிடும். இப்போ புரியுது. அப்போ இந்த நவீன காலத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு அலுவலகத்தில் சாதாரண பணியில் இருக்கிறவருக்கு ஒரு மேனேஜர் ரொம்ப பணிகளை கொடுக்குறார், சில சாமர்த்தியத்தால் அவர் இவருக்கும் மேலே இந்த மேனேஜருக்கும் மேனேஜர் ஆகிடுறார். அப்புறம் அவர் பேச்சை கேட்டு இவர் இருப்பார். இவ்வளோ காலம் இவருக்கு துன்பத்தை கொடுத்தவர், ஆர்டர் உத்தரவுகளை பிறப்பித்தவர், இவர் உத்தரவுக்காக காத்திருப்பார். இந்த காலத்தில் நம்ம பல இடங்களில் அரசியலில் பார்க்குறோம், உலகில் எல்லா இடங்களையும் நம்ம அதை பார்க்குறோம். அதுபோல தான் இது. அதுபோல ஐம்புலன்களால் நாம் பலவித துன்பங்களை அனுபவித்தோம். அந்த இன்ப துன்ப அனுபவங்கள்லாம் இறைவன் ஆணையின் வழி வருகிறது. எனவே இந்த ஐம்புலனையும் நம்மையும் கூட்டி வைத்து நமக்கு கண்பபலனை ஊட்டக்கூடிய அந்த முதல்வன் தாலே சென்றடைவோம். எய்தவனை நாடியிருன்னு குறியான சமுதாய சொன்னார் இல்லையா, எய்தவனை நாடியிருந்தா அம்புதான் இது. அது வில்லை ஏந்தியவன் திரிபுரத்து வீரனாகிய சுவாமி சிவபுரம் பொருள், அந்த வில்லு அது எய்து அந்த இறைவனுடைய திருவடியை சென்று அடைந்தோமேயானால் இந்த ஐம்புலன்களும் நமக்கு அடிமையாகிவிடும். உள்ளம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம், வல்லர் பிரானார்க்கு வாய்கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு. கள்ளம் செய்யக்கூடிய புலன்கள் வந்து நமக்கு ஒளி வீசும் விளக்காக மாறி நிற்கும். யாருக்கு? சிவஞானிகளுக்கு என்று திருமல தேவநாயனார் சொல்வார். அது போலதான் அடுத்த பாடலில் இந்த ஆகாமியம் ஏறாமே திரு நிலையை கூறுகிறார். சலமிலனாய் ஞானத்தால் தனையடைந்தார் தம்மை தானாக்கி தலைவன் அவர்தாம் செய்வினை தன்னால் நலமுடனே பிறர் செய்வினை ஊட்டி ஒழிப்பானாய். நணுகாமல் வினை அவரை நாடி காப்பன். உலகினில் என் செயல் எல்லாம் உன்விதியே, நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும், நிலவுவதோர் செயல் எனக்கு இன்று உன் செயலே என்றும் நினைவார்க்கு வினைகள் எல்லாம் நீங்கும் தானே. ரொம்ப அருவா, ரொம்ப எளிமையா முடிஞ்சு, ரொம்ப எளிமையா சொல்லிட்டார் சுவாமிகள், அந்த சிவாச்சாரிய சுவாமிகள். நிலவுவதோர் செயல் எனக்கு இன்று, எனக்குன்னு எந்த செயலும் கிடையாது, எல்லாம் உன் செயலே அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு வினை நீங்கும். இந்த உலகத்திற்கு எல்லா செயலும் உன் விதிப்படி கண்ணுதலோன் முன்னமைத்து ஏட்டின்படி நிகழ்கிறது. முன்பு செய்த வினைக்கு ஈடாய் சிவனருள் செய்விப்பதென்றால் என்று குருஞான சந்த சுவாமி சொன்னது போல, நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்ற, நான் ஒரு காரியம் செய்கிறனாலும் அதையும் உள்நின்று செய்ய செய்வது நீதான். நான் ஒரு அனுபவத்தை ஒரு வாயிலாக பெறுகிறேன் என்றால் அதையும் எனக்கு தருவது, அவர் வாயிலாக இருந்து அவரை செய்வித்து அந்த அனுபவத்தை எனக்கு பெறச் செய்வதும் நீதான் என்ற அந்த ஒரு நிலை, அந்த நிலை வந்து விட்டதே. ஆனால் சுவாமி என்ன செய்கிறார், அவரோட வினையை அவர் செய்யக்கூடிய வினை எல்லாத்தையும் தன்படியாக ஏற்றுக்கொள்கிறார். மேலும் அவருக்கு வினை செய்வர்களுக்கு அந்த வினைப்பயனையும் ஊட்டி இவர் ஆகாமம் இவர் சிவஞானிகளுக்கு ஆகாமம் ஏறாமல் பார்த்துக்கொள்கிறார். அப்போ சுவாமியோட ஏகனாகி இறைவனை நின்று விட்டோமே ஆனால் அதுக்கப்புறம் சுவாமி தான் எல்லாமே. ஆன்மாங்கதே இழந்து போச்சு, தற்போதை இழந்ததுனால தானே அவங்க நிலையை அடைகிறாங்க. தற்போதை இழந்தவங்கனால தானே உலகினில் என் செயல் உலகினில் என் செயல் எல்லாம் உன்விதியே, நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நிலவுவதோ செயல் எனக்கு இன்று அப்படின்னு அந்த நினைக்கக்கூடிய அந்த நிலை எப்போ வரும்னா, ஒரு ஆன்மா தன்னை மறந்தால் மட்டுமே தான் வரும். தேகனாகி இறைவனை நிற்கிறது. சலமிலனாய் ஞானத்தால் தனையடைந்தால் தம்மை தானாக்கி என்ற சலமிலனாய் சுவாமி வந்து விருப்பு விருப்பு இல்லாதவர் இல்லையா, விகாரம் அடைய மாட்டார். விருப்பு விருப்பு இல்லாமல் ஞானத்தின் வாயிலாக தன்னை அடைந்தார். அந்த வாக்கு முக்கியம் பார்த்தீங்களா, ஞானத்தால் தனையடைந்தார். இப்போ ஞானந்தான், அந்த பதிஞானந்தான் இறைவன் நமக்கு விடுபேறை நல்கும். பதிஞானம் மட்டுமே விடுபேறை நல்கும், வேறு எந்த ஞானம் விடுபேறை அடை விடுபேறு வேணும்னா பதிஞானம் வேணும். தனையடைந்தார் தம்மை தானாக்கி, தம்மை தானாக்கி அப்படின்னா தன்னுடைய எண் குணங்களையும் கொடுத்து, இந்த எண் குணங்களுடைய தன்மை அவர்களுக்கும் கொடுத்து, தலைவன் அவர்தான் செய்வினை தன்னா நலமுடனே பிற செய்வினை விட்டு ஒழிப்பான், அவர்களுக்கு ஆகாங்கியம் இராமல் பார்த்துக் கொள்கின்றார் என்று கூறுகிறார். இப்ப இந்த பதிஞானத்தோடு ஏகனாகி இறைவனை நிற்பவர்களுடைய நிலையையும் அந்த ஏகனாகி இறைவனை நிற்காதவங்க நிலையையும் ஏற்படுத்தி கூறுகிறார். நாடுகளில் புக்குளன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்குருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடுபல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பில். சிவஞானம் கைவரப்பெறாதவர்களுக்கு பிறப்பு உண்டு, பிறந்தே தீர்வார்கள். பிறந்தா மீண்டு இறக்கணும், மறுபடி பிறக்கணும், இறக்கணும். இப்போ நாடுகளில் புக்குளன்றுன்னா பல பல புண்ணிய தேசங்களிலே சென்று தீர்த்தங்களை எல்லாம் தரிசித்து ஆடியும், அதுக்கப்புறம் காடுகளில் சரித்தும் பல காணங்களே சென்று பல்வேறு தவங்களை ஏற்றியும், நாகமுளை புக்கிருந்தும் மலைகளில் உள்ள குகைகளிலே சென்று யோக பயிற்சி செய்தும், தாகமுதல் தவிர்ந்தும் உணவை நீக்கியும் நீர் கூட பருகாம இருந்தும் பல்வேறு பயிற்சி தவங்கள் செய்தும், நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் மரணத்தை வென்றும். இப்போ மரணத்தை வென்றவங்கன்னா அவங்க அமரராயிருப்பாங்க. இப்போ சித்தர்கள்லாம் 500 வருஷம் 1000 வருஷம் வாழ்றாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. 500 வருஷம் வாழ்ற பெருசு இல்லை, வீடு பேர் கிடைத்ததா அதான் முக்கியம். வீடு பேர் கிடைக்கணும். ஆமாம், 20 வருஷம் வாழ்ந்தாலும் 500 வருஷம் வாழ்ந்தாலும் இறுதி வீடு பேராக இருக்கணும் இல்லையா. அந்த அதான் அங்கே சொல்கிறார், நித்தராயிருந்த நெடுங்காலம் மரணமில்லாமல் இருந்தும் நின்மல ஞானத்தை இல்லாத, அதாவது நின்மலமான ஞானம் இல்லாதார், பதிஞானம் இல்லாதார், ஏகனாகி இறைவனை நிற்கக்கூடிய அந்த பேர் இல்லாதார், ஜனனத்துட்படுத்தும் என்ன பண்ணுவாங்க, பிறப்பில் அவங்க மேலும் மேலும் பிறப்பில் நிகழ்ந்துடுவார். அடுத்து சொல்றார், இது வந்து ஏகனாகி இறைவனை நிற்காங்க. அடுத்து ஏடு தரும் மலர்குளரார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிளியின் படுகிடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடுபவர் கூடறிய வீடுங்குடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருக்கும். அவர்கள் இல்லறத்திலே இருந்து இல்லறஞ்செய்து கொண்டு மனைவியரோடு இல்லறஞ்செய்து கொண்டு இருந்தாலும் பதிஞானம் கைவரப்பெற்றவர்கள் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் கூடுவதற்கரிய சில சாட்சியமுக்தியை பெற்று குஞ்சித்த சேவடியை கும்பிட்டபடியே இருப்பர், வீடு பேரினை பெறுவார்கள், இந்த குஞ்சித பாதத்திலே அடங்கி நிற்பர் என்று கூறுகிறார். யாக பதிஞானம், இப்போ பதிஞானம் பெற்று அதனால அன்பர்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இங்கே அருந்தி சிவாச்சார சுவாமி நமக்கு எதை உணர்த்துறார் அப்படின்னா, நம்மை வாட்டுவது பெருசில்லை. இந்த விரதம் இருக்கிறதும் அங்கே போகிறதும் அந்த கோயில்களுக்கு போகிறேன் இல்லை போகிறதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது முடிந்த முடிவல்ல, அது முடிந்த முடிவில்லை. அது மட்டுமே அதெல்லாமே வந்து முக்திக்குரிய ஒரு சாதனம்தான். புண்ணிய தேசங்களில் தரிசனம் செய்வதாக இருக்கட்டும், தீர்த்தங்கள் ஆடுவதாக இருக்கட்டும், குகைகளை சென்று தவம் செய்வதாக இருக்கட்டும், வனத்திலே சென்று தவம் செய்வதாக இருக்கட்டும், உணவுகளை தவிர்த்து நீர் முதலியவற்றை தவிர்த்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோக பயிற்சியால் செய்யக்கூடிய எந்த தவமாகனாலும் இருக்கட்டும், அவை எல்லாமே இறைவனை அடைவதற்குரிய ஒரு சாதனங்கள். அந்த சாதனத்தின் வாயிலாக கடைசியில் என்ன வரணும், ஞானம் வரணும், பதிஞானம் கிடைக்கணும். அந்த பதிஞானம் வந்தாதான் முக்தி. இது இங்கெல்லாம் போகாம சரீகிரிய யோகத்தை இல்லறத்திலிருந்து அடியார்களோடு இருந்து திருக்கூட்ட சார்போடு இருந்து இந்த பதிஞானம் கைவரப்பற்றுவங்க மனிதர்கள் போட தான் மற்ற மனிதர்கள் போட தான் பார்க்கறதுக்கு இருப்பாங்க. ஆனால் உயிர் பிரிஞ்சா சில சாட்சி முக்தி அடைந்து விடுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த பதிஞானம் வந்துருச்சு, ஒப்புரல் உண்மை விளங்கி விட்டது, தற்போதம் நீங்கி விட்டது. என்ன எவ்வளவு வாட்டினாலும் எவ்வளவு பெரிய அருந்தவங்கள் செய்தாலும் தற்போத நீக்கம் இல்லை, ஏகனாகி ஏபணி நிற்கலை அப்படின்னா வீடு பேறு கிடையாது என்பது அற்புதமாக கூறுகிறார். அடுத்த பாடல்ல எப்படி அவர்களை சென்று அந்த இருவினை சேராது என்பதை ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றார். சுவாமியே ஏற்றுக்குவாருன்னு சொன்னோம் இல்லையா, இறைவனே அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை இறைவனை ஏற்றுக்கொள்வார். இருந்த அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒருவர் செய்யும் போது அந்த வினையும் இறைவனே பல மடங்காக பெருக்கி கொடுக்கிறார், ஊட்டுவிக்கிறார் என்பதை பார்த்தோம். அது ஒரு ஓமையோட சொல்றார். அங்கி தம்பனை வல்லார்க்கு அனல் சுடாதாகும், ஔடத மந்திரம் உடையார்க்கு அறிவிடங்கள் ஏறா. அருமையான எடுத்துக்காட்டு. சில அந்த காலத்துலாம் ஒரு பயிற்சியாகவே இருந்திருக்கு, ரொம்ப பழைய காலம், ரொம்ப ரொம்ப பல பல காலங்களுக்கு முன்னாடி சில மந்திரங்களை எல்லாம் அக்னிக்குரிய மந்திரங்களை எல்லாம் பயின்று உச்சாடனம் செய்து அந்த மந்திரத்தின் பயனாக அவர்கள் நெருப்பிலே இருந்து தவம் ஏற்றக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக இருப்பார். தன்னை சுற்றி நெருப்பை வரவைத்து கொண்டு அதன் நடுவில் இருந்து தவம் ஏற்றக்கூடிய ஆற்றலுடையவர்களாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இதை அதுதான் என்ன சொல்லுவாங்க, அங்கித்தம்பனை வல்லார்க்கு அனல் சுடாதாகும், அவங்களுக்கு வந்து அந்த அனல் சுடாது, இந்த உடம்பு வந்து அந்த அனலால் இந்த உடலுக்கு அந்த அனலால் எந்த இடையூறும் அவர்களுக்கு வராது, நல்ல குளிர்ந்த சோலையில் இருந்த மாதிரி இருக்கும். திருநாவுக்கரச பெருமான்லாம் சுண்ணாம்பு காலவையில் இருந்தப்போ அவருக்கு எதுவும் வரலை, ஏன்னா அவர் ஏகனாகி இறைவனி நின்றதாம், ஏகனாகி இறைவனி நின்றதுனால சுண்ணாம்பு காலவையில் ஒரு வாரம் பூட்டி வச்சாங்க. ரெண்டு நிமிஷம் இருந்தாலே உயிர் பசுங்கி போயிடும், வேறு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே உயிர் பசுங்கி உடல் எல்லாமே சாம்பலாக போயிடும். ஒரு வாரம் இருந்தும் அது மாசில் வீணையும் மாலை மதியும் வீசு தென்றலும் வீங்கிலே வெளியில் போல இருந்தது. காரணம் என்னென்னா திருநாகவாச நாயனார் வந்து ஏகனாகி இறைவனை நிற்றதுனால. அடுத்து ஔடத மந்திரமுடையாருக்கு அறுவிடங்கள் ஏறா, அந்த பாம்பினுடைய விஷம் இன்னும் ஏனைய விஷயங்கள் ஏனைய விஷயங்கள் வந்து ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில மந்திரங்கள், அந்த மந்திரங்களை முறையாக பயின்றவர்களுக்கு என்ன விஷத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு ஏறாது. அவங்க கருட பாவனையை கொண்டு விஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தன்னுடைய கருட பாவனையின் கொண்டு அந்த விஷத்தை நீக்கும் வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்போ அங்கித்தம்பனை வல்லவர்களுக்கு நெருப்பு சூடாது, ஔடத மந்திர பயிற்சி உடையவர்களுக்கு விஷங்கள் ஏறாது, பட் மற்றையோருக்கு சுடும், மற்றையோருக்கு ஏறும் விஷம். அதுபோல எங்கித்தை கண்மமெல்லாம் செய்தாலும் ஞானிக்கு இருவினைகள் சென்று அணையா, முன் செய்வினை இங்கு தங்கிப்போம் பாத்திரமும் குலாலன் வினை தவிந்த சக்கரமும் கந்தித்து சுழலுமா போல் மங்கிப்போய் வாதனையால் உழல்விக்கும் எல்லா மலங்களும் பின் காயமோடும் வாயுமன்றே. அதுபோல சிவஞானிகளும் நல்வினை தீவினைகளை செய்ய அவர்கள் செய்யக்கூடிய எந்த வினைகளும் இருவினை பெயராக மீண்டும் அவர்களை வந்து சாராது என இறைவனை ஏற்றுக்கொள்கிறான். காரணம் அவர்கள் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏகனாகி இறைவனை நிற்பதினாலே. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும் போது, ஒரு பெருங்காய டப்பா தங்கி போம் பாத்திரம்னா ஒரு பெருங்காய டப்பா இருக்கு, அந்த பெருங்காயம் தீந்து போச்சு, பெருங்காயம் தீந்து அந்த வெறும் காலி டப்பா தான் இருக்கு, அந்த காலிடப்பா திறந்தாலும் அந்த பெருங்காயத்தினுடைய வாசம் அதுல இருக்கும், அந்த மல வாசனை இருக்கும். அந்த வாசத்தை வச்சு சமையல் கதை இருக்காது உதவுமா? பெருங்காயம் இருந்தாதான் அதை சமைக்க முடியும். வெறும் வாசத்தை வச்சு அதை சமையலுக்கு பயன்படுத்தணுமா? பயன்படாது. அதே போல குலாலன் வினைத விந்து சக்கரமும் கந்தித்து சுழலுமா போல். இப்போ வந்து குலாலன் வந்து ஒரு தன்னுடைய தண்டு சக்கரத்தை கொண்டு ஒரு பானையை உருவாக்குறான். பானையை ஒரு பானை செய்து முடிச்சாச்சு, அதான் செய்யணும் நினச்சா செய்து முடிச்சிட்டான். அந்த அந்த அவனால் செய்யப்பட்ட அந்த வினையினால அந்த சக்கரம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. பானை செஞ்சு முடிச்சாச்சு, இனிமேல் தேவையில்லை. அந்த சக்கரம் சும்மா கூட ஒரு அஞ்சு சுத்து சுத்தம் சுத்தி நின்று அந்த அது சுத்தினாலும் அது இன்னொரு பானையை செய்வதற்கு உதவாது. காய வெறும் பெருங்காயத்தினுடைய வாசம் மட்டும் இருந்தா அது சமையலுக்கு உதவாது. அதுபோல இவர்களுக்கு வந்து பிராரத்த கர்மமாக உடல் அளவில் இந்த உடலோடு உயிர் இருக்கிற வர என்ன வினைகள் செய்தாலும் அது அவர்களை சென்று ஆகாமியமாக வினை ஏறாது. எவ்வளவு அற்புதமான உண்மை பாருங்க. பெருங்காய காலியா போன பெருங்காய டப்பால் உள்ள காயம் சமையலுக்கு உதவாத மாதிரி, குலாலன் வினை தவிர்ந்த அந்த தண்டு சக்கரம் இன்னொரு பானை செய்ய உதவாது. அதுபோல ஞானிகளுடைய வினை அனுபவமும் அவர்கள் செய்யக்கூடிய செயலும் அவர்களுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய செயலும் அவர்களுக்கு ஆகாமியமாக ஏறாது என்பது அற்புதமாக இந்த பாடலின் வாயிலாக நமக்கு தெரிகிறார். எல்லா வளங்களும் பின் காயமோடு மாயுமன்றே. மல வாசனை அளவில் தான் இருக்கும், அந்த வாசனா மலம் தான் இருக்கும். அந்த உடலை விட்டு உயிர் நீங்கிய பிறகு காயத்தோடு மும்மலங்களும் அகன்றுவிடும் அவர்களை விற்று. நேரடியாக சிவ சாய்ச்சி முக்தி அடைந்திருக்கு. முக்தி நம்ம பேசுறது எல்லாமே சாய்ச்சி முக்தி. இந்த பயணியல்ல அன்பர்கள் நல்ல கவனத்தில் கொள்ளணும். எந்த பதமுக்தியும் நம்ம இங்கே பேசலை. சாலோக சாமீப சாரூபத்தை பற்றி இங்கே நம்ம பேசலை. இந்த பயணியில் நம்ம செய்யக்கூடிய பெத்த நீக்கமாக இருக்கட்டும், பத்தாசூத்திரம் சிந்திக்கக்கூடிய பெத்த நீக்கம், பதினாசூத்திரத்தில் செய்யக்கூடிய முக்தி பேரு, பிரணாசூத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைந்தோர்த்தன்மை, இது எல்லாமே சிவ சாய்ச்சிய முக்தி பெறக்கூடிய சிவஞானிகளை பற்றி தான் நம்ம இங்கே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சாலோக சாமீப சாரூபத்தை பற்றி நம்ம பண்ணுவோம், அதை பற்றியில் அங்கே பேசலை. அதனால் கவனமாக இருக்கணும். பத்தாவது சூத்திரம் நிறைவு பெற்றது. அது தண்டு சக்கர உவமையெல்லாம் அற்புதமான உவமை. பெருங்காயெல்லாம் இந்த மாதிரி உவமைகள்லாம் எந்த சமயத்திலையும் பார்க்க முடியாது, எந்த சமய நூல்களிலுமே பார்க்க முடியாது. சைவ சமயமே சமயம்னு தாய்மான சுவாமிகள் சொன்னார். நம்முடைய அருளாளர்கள் நமக்கு வழங்கிய இந்த நூல்கள் இந்த மாதிரியெல்லாம் எங்கே எங்கே போனாலும் கிடைக்காது. என்ன ஞான கருவூலம் இது! நாம் உண்மையிலே இந்த சித்தாந்த சாத்திரங்கள், திருமுறைகள், இந்த ஞான நூல்கள்லாம் சுவாமி நமக்கு கருணையாக அருளி செய்தார். இதுக்கெல்லாம் நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? நம்ம முறையான மதிப்பளிக்கின்றோமா, மரியாதை கொடுத்து இதையெல்லாம் பின்பற்றுறோமா நினைக்கும் போது ரொம்ப அச்சம் வருது, நடுக்கம் வருது. பேர்பட்ட ஞான நூல்களெல்லாம் சுவாமி நம் போன்றவர்கள் உயிவடைவதற்காக அருளி செய்திருக்கின்றார். இப்போ இந்த பத்தாம் சூத்திரம் இத்தோடு நிறைவடைகிறது. இப்போ இந்த சூத்திரத்தின் வாயிலாக அர்த்த சிவாச்சார சுவாமிகள் நமக்கு என்ன உணர்த்திருக்கிறார்? ஏகனாகி இறைவனை நிற்றல் தான் பெத்த நிலை நீக்கம். இந்த ஏகனாகி இறைவனை நிற்றதால சிவஞானிகளுக்கு ஆகாமியம் ஏறாது என்று அற்புதமாக உரிய உவமைகளோடு எடுத்துக்காட்டினார்.